நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4:3-7 வாசிக்கலாம். ஒரே அதிகாரத்தில் 2 வசனங்கள் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:3-7 வாசிப்போம்.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
அப்புறம்
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
பரிசுத்தத்திற்கே
அழைத்திருக்கிறார்.
இந்த 2 வசனங்களும் ஒரே கருத்தை சற்று வித்தியாசமான விதத்தில் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய சித்தம் என்ன, அவர் கொடுக்கிற அழைப்பு என்ன, 2 காரியம் முக்கியமானது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. நம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, காலிங். அது என்னவென்றால் பரிசுத்தத்திற்கான அழைப்பு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன ஊழியத்தை கழிச்சாரா, இதை செய்ய அழைச்சாரா, அதை செய்ய அழைச்சாரான்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை, உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்களை சிந்திக்கிறோம். அதுல குழப்பம் இருக்குது, அழைச்சாரா இல்லையான்னு. ஆனால் எல்லாருக்குமே குழப்பமே இல்லாத ஒரு அழைப்புன்னு ஒன்னு இருக்குது. அது என்னன்னா பரிசுத்தத்திற்கான அழைப்பு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். இன்னைக்கு செய்தியில பல வசனங்கள் இந்த பில்லர்ஸ்லயே இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொரு பில்லர்ஸ்லயே இருக்கும், பாத்துங்க. அப்புறமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு பரிசுத்தத்தின் அழைப்பு. இந்த செய்திக்காக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வாரத்திற்காக நான் காத்திருக்கும் பொழுது பரிசுத்தத்தின் 4 நிலைகளை குறித்து பேசும்படி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கடந்து போக வேண்டிய 4 நிலைகள், பரிசுத்தத்தின் 4 நிலைகள். ஏன்னா நம்ம பரிசுத்தம் என்றால் நம்ம ஈஸியா நம்ம பரிசுத்தம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுட்டு நானும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தம் என்கிற காரியத்திலேயே பல எல்லைகள் இருக்கிறது, பல நிலைகள் இருக்கிறது. பல நேரத்தில் நமக்கு பரிசுத்தமாய் தோன்றுகிற காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்றது வித்தியாசமா இருக்கும். ஆகையினாலே இந்த பரிசுத்தத்தின் 4 நிலைகளை இன்றைக்கு நான் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். அந்த 4 நிலைகளில் நீங்கள் கடந்து போகணும், ஒவ்வொருத்தரும் கடந்து போகணும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தம் அவசியம். அதுலேயே அந்த பரிசுத்தத்தில் பரிசுத்தம் இருக்கணும், புரியுதா? பரிசுத்தத்தில் பரிசுத்தம் அது என்னன்றது உங்களுக்கு புரியாது. தமக்கு முன்பாக நம்ம அன்பிலே பரிசுத்தம்ன்ற மாதிரி பரிசுத்தத்தில் பரிசுத்தம் இருக்கணும். சிலருக்கு அந்த பரிசுத்தத்தில் பரிசுத்தம்ன்றது என்னன்றது புரியாத ஒரு காரியம், சரியா? அதனால இன்னைக்கு 4 நிலைகள். முதல் நிலைக்கு நம்ம போறோம், வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 5 வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3:5.
யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே, அற்புதங்களை செய்வார் என்றான்,
இந்த வசனம் எல்லாருக்கும் மிகவும் பிரபலமான ஒரு வசனம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமும் அற்புதமும் இணைந்து பேசப்படுகிறது. இந்த வசனத்தை நம்ம விசேஷமாய் நினைக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது இதுதான் லோயஸ்ட் லெவல், புரியுதா? உங்களுக்கு இதுதான் லோயஸ்ட் லெவல். இதுக்கு அடுத்ததெல்லாம், இதுக்கு மேலான காரியங்கள் இருக்குது, அடுத்த எல்லை இருக்குது. இந்த இடத்தில் என்ன நடக்கிறது? ஏன் இந்த இடத்தில் யோசுவா இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் கொடுக்க வேண்டும்? எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வந்தார். அப்படி வழி நடத்தி கொண்டு வரும்பொழுது 40 ஆண்டுகள் மோசேயின் தலைமையின் கீழ் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கானான் வாசலுக்கு வந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. மோசே அதுவரையிலும் ஜனங்களை நடத்தி வந்தவன் இப்பொழுது கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியில்லாத ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டு விட்டான். மோசையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. அதன் பிறகு அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் யோசுவாவை அந்த தலைமை ஸ்தானத்திலே கர்த்தர் உட்கார வச்சார். யோசுவா அவன் ஆரம்பத்திலிருந்தே மோசையோடு கூட வந்தவன், அந்த வனாந்தரத்தின் பாதைகளை முழுவதும் அறிந்தவன், ஆண்டவருடைய திட்டங்களையும் ஆண்டவர் பேசின விஷயங்களையும் எல்லாம் அறிந்தவன், எல்லாவற்றை விட இந்த ஜனங்களை நன்கு புரிந்தவன் யோசுவா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவின் தலைமையில் வருகிறது. சொல்ல போனால் யோசுவாவுக்கு இது ஒரு பயமான ஒரு காரியம், இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய சுமை, பெரிய பொறுப்பு அவன் தலையில் வைக்கப்பட்டது. இதை நீங்க இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும், இப்ப படிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். முதல் அதிகாரத்திலேயே அவன் பயந்துதான் அந்த பொறுப்பு எடுப்பான். அதனாலதான் ஆண்டவர் பலம் கொண்டு திடமனதாயிரு திரும்ப திரும்ப சொல்லுவார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கிறேன். அவனை கர்த்தர் திடப்படுத்துவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் டென்ஷன் இருக்கிறான், பயத்தில் இருக்கிறான், பொறுப்பெடுத்துக் கொண்டான். அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த கானான் வாசலில் வரும்பொழுதே ரெண்டு கோத்திரங்களுக்கு யோர்தான் நதிக்கு இந்த புறத்தில் இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது யோர்தான் நதியை கடந்து அவர்கள் மற்ற 10 கோத்திரத்திற்கான இடத்தை பிடிக்க வேண்டும். கடைசி தடை என்னவென்றால் யோர்தான். இந்த யோர்தானை கடந்து விட்டால் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் லாஸ்ட் ஹர்டல், கடைசி தடை. அந்த சூழ்நிலையில் வரும்பொழுது இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும். ஏனென்றால் இந்த இடத்தில் அந்த யோர்தானை கடந்து போகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. யோர்தானை குறித்து இங்கே ஒரு வசனம் வாசிக்கலாம், 3 அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும்,
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும்
கரை புரண்டு போம்,
கரை புரண்டு போம்,
பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள்,
பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள்
தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று
போதும். இங்க பாத்தீங்கன்னா யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க இந்த யோர்தான் இடத்துல வந்த அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால் அறுப்பு காலம். யோர்தான்ல மேக்சிமம் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு நேரத்தில் தான் கர்த்தர் அதை கடக்க வைக்கிறார். புரியுதுங்களா? சாதாரண கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற காலம் கிடையாது, ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு இருக்கும். ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்யற சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா மிக மோசமான சூழ்நிலையில தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், சாதாரண சூழ்நிலையில செய்ய மாட்டார். இந்த இடத்தில் ஒரு வருஷத்தில் மிகவும் அதிகமாய் தண்ணீர் பாய வேண்டிய பாய்கிற ஒரு நேரம் அந்த அறுப்பு காலம். அந்த காலகட்டத்தில் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிற அந்த நேரத்தில்தான் இந்த யோசுவா ஜனங்களை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கிறான். இப்ப இது யோசுவாவுக்கு பெரிய கேள்வியா இருக்கும். இந்த நேரம் இல்லாமல் ஒரு சம்மர் டைம்ல கொண்டு வந்து கத்தர் கொண்டு வந்திருந்தா தண்ணி கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும், கொஞ்சம் ஈஸியா கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிற நேரம் கரை புரண்டு ஓடக்கூடிய இந்த நேரத்துல போய் யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு நிலைமையில நிக்க வச்சுட்டாரே, யோசுவாவுக்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கும். அவன் ஆண்டவனுடைய சமூகத்தில் அவன் நிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு பல காரியங்களை பேசுகிறார். யோர்தானை நான் பிளக்க வைப்பேன் என செங்கடலை பிளந்ததை அவன் பார்த்திருக்கிறான். மோசே ஒரு பெரிய தேவ மனுஷன், அவனை கொண்டு கர்த்தர் அதை செஞ்சார். ஆனால் யோசுவாவுக்கு எடுத்த உடனே மோசைக்கு கொடுத்த டாஸ்க் கர்த்தர் கொடுக்கல, ஒரு கடல புடக்கல சொல்லல. யோசுவாவுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் ஒரு யோர்தானை பிளக்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில் யோசுவா அவன் இந்த யோர்தானுக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் அவனுக்கு டென்ஷனை உண்டாக்கக்கூடிய காரியம் கரை புரண்டு ஓடக்கூடிய அளவுக்கு வெள்ளம் நிறைந்திருக்கிறது. யோசுவா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, இந்த ஜனங்கள் இதே நிலைமையில் இருந்தால் நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியாது. வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற இந்த சூழ்நிலையில் இதை பிளந்து நீங்க கடந்து போகணும்னா இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. நீ ஜனங்களை பார்த்து சொல், அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உடனே யோசுவா அந்த காரியத்தை ஜனங்களிடத்தில் ஷேர் பண்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு தடை நீங்க வேண்டும், ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று தடையா இருக்குது, ஏதோ ஒன்று பிரச்சனையா இருக்குது, ஏதோ ஒன்று போராட்டமா இருக்குது, உங்களால் சால்வ் பண்ண முடியல. ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த தடை மாறட்டும், இந்த பிரச்சனை மாறட்டும், இந்த சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல உன்னை பரிசுத்தப்படுத்துங்கிற. நமக்கு தேவை யோர்தான் பிளக்கப்படணும், ஆனால் ஆண்டவருக்கு தேவை நாம் பரிசுத்தமாக்கப்படணும். புரியுது உங்களுக்கு? நம்மை பரிசுத்தப்படுத்தாமல் நம்முடைய பிரச்சனை மாறணும் நினைக்கிறது அபத்தமானது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ளாமல் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நினைப்பது தவறான ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்றார், உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை சொல்லு, முதல்ல ஜனங்கிட்ட அதை சொல்லு, உன்னை பரிசுத்தப்படுத்தி சொல். அதைத்தான் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாய் நம்மை சுத்திகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் தகர்க்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில குறுக்கே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது இருக்கிற தடை, நீங்கள் பரிசுத்தம் அடையும் போதுதான் அது திறக்கப்படும். இப்ப நான் சொல்லுகிறது ஒரு ஆசீர்வாதமான காரியம், ஆனால் அதே நேரத்தில் நான் அடுத்த ஒரு பக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் நாலு விதமான பரிசுத்தத்தின் எல்லைகளை பார்க்கிறோம். இது முதல் எல்லை என்று நான் ஏன் சொன்னேன் என்றால், இந்த பரிசுத்தமாகிறதாக யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்ன விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னால் இதை என்னால் முழுவதும் என்னால் அங்கீகரித்துக் கொள்ள முடியல. நாளைக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது என்பது சாத்தியம், உண்மைதான், அதுதான் சத்தியம். ஆனாலும் இந்த சம்பவத்தை என்னால் முழுவதுமாய் மனப்பூர்வமாய் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதை முதலிடத்தில் தான் நான் வைக்க நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்தில் ஜனங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன? நாளைக்கு அற்புதம் நடக்கணும், நாளைக்கு யோர்தான் பிளக்கணும், அதுக்காக இன்றைக்கு பரிசுத்தமாகணும். எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது அடிப்படை காரியம். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தங்களை பரிசுத்தப்படுத்துவதிலும் அதிலும் ஒரு உள்நோக்கம் வருகிறது. என்ன? நாளைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பரிசுத்தம் பண்றேன்றது அந்த கான்செப்ட் சரி கிடையாது. பரிசுத்தம் அவசியம், பரிசுத்தமானால் அற்புதம் நடக்கும், அது உண்மை, அதை நான் மறுக்கல. ஆனால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காக நீங்க கூட பரிசுத்தப்படுத்துறீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். வேற வழி இல்லை. இந்த இடத்துல யோசுவா சொன்ன விஷயத்திலும் கூட வேற வழி இல்லை, இது நடந்தாதான் அது நடக்கும். ஆனால் இந்த உள்நோக்கத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் அது தேவனுடைய பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் சரியானது என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரே என் பாவங்களை என் மண்ணையும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கிறோம். ஏன் ஆண்டவர் கேட்கிறார், என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு நீ ரொம்ப பரிசுத்தமாக நினைக்கிற? ஏன்பா, எதுக்கு இன்னைக்கு மட்டும் நீ ரொம்ப பரிசுத்தமாக நினைக்கிற? ஏதோ ஒன்று உனக்கு நடக்கணும் அதுக்குதானே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும் அதுக்குதானே. புரியுதா? இப்ப உங்களுக்கு நோக்கம் புரியுதா? உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது உள்நோக்கத்தோடு உங்களை பரிசுத்தப்படுத்தாதீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, உலகத்தனமான ஒரு எதிர்பார்ப்போடு. இன்றைக்கு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டது உடனே பரிசுத்தமாகிறது. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை எடுத்து செய்ய போறேன், அந்த காரியம் எனக்கு நடக்கணும், உடனே பரிசுத்தமாகிறது. இன்றைக்கு ஒரு காரியம் எனக்கு எப்படியாவது கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும், உடனே பாவத்தை அறிக்கை செய்யறது. தவறுங்கிற நான் அதை ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக உங்களை பரிசுத்தப்படுத்துவீர்கள் என்றால் அந்த கான்செப்ட் தப்பு. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இயற்கையாய் ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டிய காரியம். ஒரு காரியத்தை சம்பவிக்க பண்றதுக்காக, ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக பரிசுத்தமாக நினைச்சீங்களானால் ஆண்டவருக்கு உங்கள் உள்நோக்கம் தெரியும். இந்த இடத்துல வேற வழி இல்லாமல் சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த யோர்தான் பிறந்துதான் ஆகணும். யோர்தான் பிறந்தாதான் அவர்கள் கானானுக்குள் கால வைக்க முடியும். அந்த காரணத்தினால் இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அந்த ஆலோசனை கொடுத்து யோசுவாவும் அதை ஜனங்களுக்கு சொன்னானே தவிர, இந்த காரியத்தில் இந்த மைண்ட் செட் நீங்க பாத்தீங்கன்னா தவறு. இந்த மைண்ட் செட் தவறு. பரிசுத்தம் என்பது அடிப்படை விஷயமே தவிர, காரியத்தை சாதிப்பதற்காக பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடக்கூடாது. நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக இல்லையா, காரியத்தை வாய்க்க பண்றதுக்காக நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும், நம்முடைய பிரச்சனை மாறணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் இப்படி குறைவா இருக்கிறனே, என் ஜபத்துக்கு எங்க ஆண்டவர் பதில் கொடுக்க போறார், இப்ப நான் கொஞ்சம் பாவரிக்கப்படல, ஒருவேளை என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். தவறு. அந்த உள்நோக்கமே தவறு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதை முதலிடத்தில் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. பரிசுத்தம் பண்ணும்படியாக அவன் எதிர்பார்க்கிறான், அதை சொல்லுகிறான். ஜனங்கள் பரிசுத்தமானார்கள். அங்கே அற்புதம் நடந்துச்சு, யோர்தான் பிளந்துச்சு, எல்லாமே நடந்தது உண்மைதான். ஆனாலும் உள்நோக்கம் என்பது தவறாகத்தான் இருக்கிறது. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நமக்கு எது நடக்குதோ இல்லையோ, கிடைக்குதோ இல்லையோ, ஒரு முக்கியமான காரியம் நாளைக்கு இருக்குதோ இல்லையோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக செய்யணும் இல்லை. டெய்லி லைஃப்ல ஹோலினஸ் என்பது பிராக்டிக்கலா நமக்கு இருக்கணும், அதுதான் காரியம். அதால் முதல் காரியம், பரிசுத்தம் என்பது காரியத்தை சாதிப்பதற்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அங்கமாயிருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமேன். ஃபர்ஸ்ட் காரியம் அதை நீங்க புரியணும். ரெண்டாவது, பரிசுத்தத்தின் அடுத்த எல்லை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:8 வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:8
அவர்கள் நடுவிலே,
அவர்கள் நடுவிலே
நான் வாசம் பண்ண,
நான் வாசம் பண்ண
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக,
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ரெண்டாவது, பரிசுத்தம் அடைகிறதற்கான ரெண்டாவது நோக்கம். இந்த இடத்தில் மோசே சீனாய் மலைக்கு போயிருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய பிரமாணங்களை கொடுப்பதற்காக அவனை சீனாய் மலையில் அழைத்தார். அந்த சீனாய் மலையிலே அவன் 40 நாட்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கான 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய நியமங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இப்படி பல விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே ஜனங்கள் கர்த்தரிடத்திலே நெருங்குவதற்கு பயந்தாங்க. சொல்ல போனால் அந்த சீனாய் மலையிலே மோசே ஏறும் பொழுது அந்த மலை அடிவாரத்துக்கிட்டே நெருங்குகிறதற்கு ஜனங்கள் பயந்தாங்க. மோசே நீர் எங்களோடு பேசும், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம். ஏன்னா ஆண்டவரை குறித்து அப்படி ஒரு பயம், ஒரு நடுக்கம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. கர்த்தர் அக்னிமயமாக சீனாய் மலையிலே இறங்கினார். அந்த மலை முழுவதும் அதிர்ந்தது. அவ்வளவு பயங்கரமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அவ்வளவு மகிமையான, வல்லமையான, பயங்கரமான தேவனாகிய கர்த்தர், அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த ஜனங்கள் என்கிட்ட நெருங்குறதுக்கு பயப்படுறாங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த ஜனங்களுக்கு நடுவில் நான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு நடுவில் நான் இருக்கணும். இன்றைக்கு உண்மையான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறதை விட, நாம விரும்புறதை விட, நம்மளோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்று அவருக்கு இருக்கிற விருப்பம் அதிகம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கணும் நான் நினைக்கிறத விட என் ஆண்டவருக்கு என் கூட இருக்கணும்னு அவருக்கு இருக்கிற ஆசை ஜாஸ்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் ஆண்டவர் எங்களோடு இருக்கணும் அவங்க கேட்கவே இல்லை. மோசை கேட்டான், ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நான் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசமாக இருப்பதற்கு எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ரெண்டாவது, நாம் பரிசுத்தம் அடைவதற்கான ரெண்டாவது நோக்கம், ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றார், அவங்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குனாதான் அவங்க நடுவில் நான் இருக்க முடியும். அன்றைக்கு கர்த்தர் சொன்ன பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை தான் அன்றைக்கு அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு இப்படி ஒரு ஆலயமாகிய கட்டடத்தையோ அல்லது எதையோ கர்த்தர், ஒரு பொருளையோ கர்த்தர் வைக்கிறதில்லை. நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மையே ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலர் ஏமாந்து போறோம், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். அப்படி ஏமாந்து போயிடாதீங்க. நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நானும் ஒரு தேவ பிள்ளை, நானும் சர்ச்சுக்கு வார வாரம் போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். ஏமாந்து போயிடாதீங்க. உலகத்தின் முடிவு பறியினும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால டெய்லி என் கூட ஆண்டவர் இருப்பார். ஏமாந்து போயிடாதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் தான், இல்லைன்னு சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பாக ஒவ்வொரு நிபந்தனை இருக்கிறது, ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அவர் ஆசைப்பட்டதனால் அவரால் இருக்க முடியுதா? முடியாது. அவர்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்காத பட்சத்தில் அவரே விரும்பினாலும் அவர் நடுவில் வாசம் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அவர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ண ஆசைப்பட்டாரு, வாயை திறந்து சொன்னாரு. ஆனால் அதற்கு அவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சாகணும், பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும், இல்லைன்னா அவரால் வாசம் பண்ண முடியாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு நம்மோடு இருக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே தங்களை ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே, அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வாசம் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்குள்ளும் ஆண்டவரால் வாசம் பண்ண முடியாது. அவரே விரும்பினாலும் அது நடக்காது. புரியுது? அவரே விரும்பினாலும் கூட அது நடக்காது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், எல்லா இடத்திலையும் கண்ட இடத்துல அவர் வந்து வாசம் பண்ண முடியாது. எல்லா இடத்திலும் அவரால் வாசம் பண்ண முடியாது. அவர் பரிசுத்தத்தில் பூரணர். எல்லாருக்குள்ளேயும் அவரால் வாசம் பண்ண முடியாது. வேதத்தில் அதுக்கு என்னால் நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன். உபாகமத்தின் புஸ்தகம் 23:14 வாசிக்கலாம்.
உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை ரட்சிக்கவும்
உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
ஆகையால்
அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது.
பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களின் கையில் இருந்து உன்னை தப்புவிக்கவும் உன் பாளையங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் அசுசியான ஒரு காரியத்தை கண்டு, அவர் விரும்பத்தகாத ஒரு காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடி கவனிக்கிறோம். அவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் இருக்கும் என்றால் அவர் விலகி போக தவறமாட்டார், தயங்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவர் உன்னிடத்தில் அசூசியான ஒரு காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுள். டோட்டலா உன் பாளையம் ஃபுல்லா சுத்தமா இருக்கணும். இதுல ஆசீர்வாதமும் இருக்கிறது, நிபந்தனையும் இருக்கிறது. எல்லாமே நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதம். இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்ன, ஆண்டவர் ஏன் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, உங்களை ரட்சிக்கிறார், சத்துருக்களின் கையில் இருந்து உங்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சத்துருவினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தங்கியிருக்கணும். பிசாசு ஒவ்வொரு நேரத்திலும் உங்கள் வாழ்க்கையை பாதிப்பதற்கு அவன் முயற்சி செய்துட்டு இருக்கிறான். ஆனால் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் ஒரே வழி, ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட இருக்கணும்னா ஒரே காரியம், பரிசுத்தமா இருக்கணும். அவர் உன்னிடத்தில் அசூசியான ஒரு காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுள். பாளையம்ன்றது நம்முடைய சரீரத்தை குறிக்கும். இந்த பாளையம் எங்கும், டோட்டலா சொல்ற, பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுள். பைபிள் இதைத்தான் ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்றாரு. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு லெவல் மேல போயிடுவாரு. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:27 வாசிக்கலாம். 5:27 வாசிட்டு வரும்.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது,
விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது
பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும், நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது, உனக்கு நலமாயிருக்கும், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், அதை தரித்து எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும், நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது, உனக்கு நலமாயிருக்கும்,
ஆண்டவர் கொண்டு வருகிற காரியத்தை பாருங்க. நியூ டெஸ்டமென்ட்ல அவருடைய லெவல் பாருங்க, எங்க கொண்டு போறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடலாயிருந்தால் அந்த கண்ணை நீ பிடுங்கி எரிஞ்சிரு. ரெண்டு கண்ணுடையவனாய் நீ நரகத்திற்குள் போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலம். ரெண்டாவது உன் வலதுகை, அதுல கூட கையை கூட மென்ஷன் பண்றார், உன் வலதுகை, அதான் நம்ம செயல்படுகிறது, உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அந்த கையை தரித்து எரிந்து போடு. பக்கத்தில் கூட வச்சுக்காத, தரித்து எரிந்து போடு, தூக்கி எரிஞ்சிரு, வெட்டி பக்கத்தில் கூட வச்சுக்காத, தூக்கி எரிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் நீ நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஒற்றை கையுடையவனாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் செல்வதற்கு இந்த காரியம் எவ்வளவு முக்கியமானது, பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது என்பதை தெளிவா பேசிட்டார், கிளியரா சொல்லிட்டார். உன் கண் இடல் உண்டாக்கினா அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் நிக்க வைக்கும். உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினா அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் நிக்க வைக்கும். அப்ப நரகத்தின் வேதனை என்ன? உன் கண் அப்படி பிடுங்கி போட்டா எவ்வளவு வேதனைன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. அதை விட நரகத்தின் வேதனை மோசமானதுங்கிறார். உன் கையை அப்படி வெட்டி தூக்கி எறிஞ்சு அந்த வேதனை எவ்வளவு மோசமானது, அதை விட நரகத்தின் வேதனை அதை விட மோசமானதுங்கிற. அதனாலே இதை இழந்தாலும் உன் பரிசுத்த வாழ்க்கை இழந்துடாத, இதுதான் உன்னை நித்தியத்தில் சேர்க்க. இப்ப இருந்து பாருங்க, கர்த்தர் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கடவுதுன்னாரு பழைய ஏற்பாட்டில். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, பாளையத்தை கொஞ்சம் கொஞ்சமா லைனா டிஸ்கிரைப் பண்ணிட்டே வர்றாரு. கடல் ஆரம்பிச்சு கையில வரைக்கும் அப்படியே ஃபுல்லா போறார். சரீரம் முழுவதையும் அவர் மென்ஷன் பண்றார். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவுள். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தம் தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் மிக முக்கியம். இரண்டாவது, நம்ம ஏன் பரிசுத்தமாகிறோம் என்றால் நம்மோடு ஆண்டவர் தங்கியிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நோக்கத்தை நான் ஒத்துக்கொள்ள முடியல. நாளைக்கு அற்புதம் நடக்கிறதுக்காக இன்னைக்கு பரிசுத்தமாகிற அந்த நோக்கம் சரி கிடையாது. ஒரு காரியத்தை வாய்க்க பண்றதுக்காக, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஓடி ஓடி ஜெபிக்கிறது, அது தவறு. சிலர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்க்கணும், தங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா விழுந்து விழுந்து ஜபம் பண்ணுவாங்க. காரியம் முடிஞ்சோன்னு பாருங்க, ஜப வாழ்க்கை போயிடும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா விழுந்து விழுந்து ஜெபிப்பாங்க. நடக்கட்டுமே, அப்புறம் பாருங்க, அந்த ஜப வாழ்க்கை இருக்குதாங்க. தவறு. ஜபம் என்பது வாழ்க்கையில ஒன்னா எப்பவுமே இருக்கணும். பரிசுத்தம் என்பது எப்பவுமே இருக்க வேண்டிய விஷயம். ஒரு காரியத்தை சாதிக்கிறதற்காக வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் காரியம் மோட்டிவே தப்பு. ஆனா என்னமோ காரியம் நடக்குது, என்ன உண்மைதான், யோர்தான் பிளந்துச்சு, ஆனா மோட்டிவ் தப்பு. ரெண்டாவது காரியம் அதோட கொஞ்சம் பெட்டர், ஆண்டவர் என் கூட இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும். இதுல என்ன பெனிஃபிட், எனக்கு அவர் ரட்சிக்கிறார், எந்த பிசாசனை தொடாதபடி பாதுகாக்கிறார், சத்துருவின் கையிலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்கிறார். இது கொஞ்சம் பெட்டர். என்னன்னா ஆண்டவர் கூட இருக்கணும். இதுலயும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் நம்ம இருக்குது. ஆனாலும் அதுல அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கூட இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பரிசுத்தம். இதுல ஒரு உலக காரியத்தை சாதிக்கிறதுக்கு இல்ல, ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கணும், அதுக்கு நான் பரிசுத்தமா வாழணும். இந்த மோட்டிவ் கொஞ்சம் பெட்டரான ஒரு மோட்டிவ் தான். மூணாவது ஒன்னு இருக்குது, வாசிங்க. 1 பேதுரு முதல் அதிகாரம் 15-16. 1 பேதுரு முதல் அதிகாரம் 15-16.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல,
உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல,
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
பரிசுத்தராயிருங்கள்.
நான் பரிசுத்தர்
ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே.
மூணாவது நோக்கம் அதைவிட கொஞ்சம் மேலானது. இங்கே பேதுரு நாம் ஏன் பரிசுத்தமாக வேண்டும் எழுதுறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் அடைவதற்கு மூன்றாவது நோக்கம் என்ன, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. மூணாவது நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மள பரிசுத்தமாக சொல்றார். எதுக்காக, நான் பரிசுத்தர், என்ன மாதிரி நீ இருக்கணுங்கிறார். முதல் காரியம் நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்கு, இரண்டாவது காரியம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதற்கு, மூணாவது எதற்கென்றால் என் ஆண்டவர் பரிசுத்தர், நான் அவரை மாதிரி இருக்கணும், அவரை போல இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல். நான் என் ஆண்டவரை போல இருக்கணும், என்னை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆகையினால் நானும் என் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்கணும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மூன்றாவது நோக்கம் அவரை போல நாம இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பரிசுத்தமாகணும். ஏன் கர்த்தர் இதை சொல்லணும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் ஏன் சொல்லணும், அதை ஏன் அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26-27, 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26-27.
பின்பு தேவன் நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியேயும்
மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தையும்
பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. பிதாவாகிய தேவன் குமாரனோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு சிருஷ்டிக்கிறார். நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நம்மளை மாதிரியே மனுஷனை நம்ம உண்டாக்கணும். இந்த நமது சாயல், நமது ரூபம் என்பது என்ன? ஆண்டவருடைய முழு தன்மைகள். அவருடைய சாயல் என்பது அவருடைய தன்மைகளை குறிக்கும், அவருடைய உணர்வுகளை குறிக்கும். சொல்ல போனால், கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும் பொழுது தன்னை போலவே டோட்டலா கர்த்தர் உண்டாக்கினார். 100% தேவ சாயல், தேவ ரூபம். டோட்டலாக தன்னை போலவே அவனை உண்டாக்கினார். தன்னுடைய ஞானம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சகல சிந்தனா சக்தி, தன்னுடைய பரிசுத்தம், தன்னை போலவே டோட்டலா மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆண்டவருடைய நோக்க மனுஷனை உண்டாக்கின பேசிக் நோக்க என்ன இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னை விட ஒரு லெவல் கீழ் அவர் உண்டாக்கல. மற்ற ஜீவராசிகளை எல்லாம் தன்னை போல உண்டாக்கல அவர், அது ஒரு லெவல் கீழே தான் உண்டாக்கினார். தனக்கு ஈக்குவலா அவர் உண்டாக்கல. ஆனால் மனுஷனை மட்டுமே தன்னை போலவே உண்டாக்கினார். தனக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இதிலிருந்து ஆண்டவருக்கு மனுஷனை குறித்திருக்கிற தரிசனம் என்னன்றது தெளிவா தெரியுது. மனுஷனை குறித்திருக்கிற ஆண்டவருடைய நோக்கம் என்ன, மனுஷனை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்னங்கிறது அந்த சிருஷ்டிப்பிலேயே தெரிஞ்சிருச்சு. தன்னை போலவே தன்னுடைய பிள்ளைகள், தான் சிருஷ்டித்த பிள்ளைகள் இருக்கணும். தன்னை போல இருக்கணும், அவரை மாதிரியே நம்ம இருக்கணும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்படிதான் அவர் உண்டாக்கினார். அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த கிரியேஷன் அப்படிதான் வந்துச்சு. அதுக்காகவே உண்டாக்கினார். அப்படி ஆண்டவர் உண்டாக்கி மனுஷனை அவர் உண்டாக்கி அவனை கர்த்த நடத்தினார். நாட்கள் கடந்து போச்சு. மனுஷனுடைய வாழ்க்கையில் மீறுதல் வந்துச்சு. 3 அதிகாரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதான விருட்சத்தின் கனியை ஏவாள் பறித்து புசிக்க, ஆதாமம் அதை புசிக்க, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதுவரைக்கும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு நேர பழகினாங்க. ஏன்? அவருடைய சாயல் இருந்துச்சு, அவருடைய தன்மை இருந்துச்சு, அவருடைய பரிசுத்தம் இருந்துச்சு. அதனால எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அவங்களுக்கு இல்லை. அவருடைய பரிசுத்தம் முழுமையா இருந்ததுனாலே டைரக்டா அவருக்கு நேராக நிற்க அவங்களால முடிஞ்சது. ஆனால் எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ, ஆதாம் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் போகும் பொழுது, ஆண்டவரோடு அவருடைய தன்மை, அவருடைய சாயல் போகும்போது அவருக்கு முன்னால நிக்க முடியாமல் போகிறார். புரியுதுங்களா? நிக்க முடியாம போறார். நான் எப்பொழுதுமே நான் சொல்ற விஷயத்தை நான் மறுபடியும் இன்னைக்கு ரிப்பீட் பண்றேன். ஆண்டவர் யாரையுமே பரலோகத்திற்குள் இழுக்கிறதும் கிடையாது, யாரையுமே நரகத்திற்குள் தள்ளுகிறதும் கிடையாது. ஒருவன் கர்த்தரை போல இருக்கிறதற்கு தன்னை அர்ப்பணித்து அந்த பாதையில் அவன் பிரயாணிக்கிறவனா இருப்பானால் அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை சந்திக்க நேரம் போயிடுவான். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில் என்றது, இது தரிசனம் பார்க்கறது இல்லை. இந்த வசனம் பரலோகத்தில் போய் அவரை தரிசிக்கிறது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்த உலகத்தில் அவன் ஆண்டவரோடு, அவருடைய சுபாவத்தோடு இருக்கும் பொழுதுதான், இந்த உலகத்தில் கண்ணம்பூடும் பொழுது அல்லது அவருடைய வருகையிலே அவரை தரிசிக்க போய்விடுகிறான். ஆனால் ஒரு பரிசுத்தத்தை இழந்த மனுஷன், ஆண்டவருடைய சாயலை ஒருவன் இழந்து விட்டால், ஆண்டவரே தேடி வந்தாலும் அவன் ஓடி போய் ஒளிவான். அதான் உண்மை. ஆதியாக மூணாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். தேவனாகிய கர்த்தர் வாசிங்க ஏழாம் வசனம்.
அப்பொழுது அவர்கள் இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
அப்பொழுது
ஆதாமும் அவன் மனைவியும்
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி
தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டாங்க.
இவங்க ஓடி ஒளிஞ்சாங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சாயல் போன உடனே ஓடி ஒளியத்தான் தோணுது. இதுதான் நடக்க போகுது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள் ஆண்டவர் வரும்பொழுது என்ன நடந்துச்சோ அவருடைய வருகை நேரத்தில் அதேதான் நடக்க போகுது. சேம் காரியம் நடக்க போகுது. ஆண்டவர் அன்றைக்கு மனுஷனை சந்திக்க வந்தது போல திரும்பவும் வரப்போறாரு, மனுஷனை சந்திக்க வரப்போறாரு. இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க போது அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு ரெண்டு பேரை சந்திக்க வந்தது போல இந்த உலகத்திலேயும் கர்த்தர் நம்மை சந்திக்கிறதற்கு சீக்கிரம் வரப்போகிறார். வரும்பொழுது ரெண்டு காரியம் நடக்கும். அவருடைய சாயலாய் இருக்கிறவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், அவருடைய சாயல் இல்லாதவன் ஓடி ஒளிகிறவனாயிருப்பான், நிற்க முடியாது. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்? அவருடைய சாயல் இல்லை, அவரை சந்திக்க முடியல. ஒளிய வேண்டிய ஒரு நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டு போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம், தேவ சாயல் என்பது எந்த அளவுக்கு பேசுகிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் ஆண்டவர் சொல்றார் என்னை போல நீ மாறுன்னு? அதில் அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு ஒரு லாபம் கிடையாது. அதனாலதான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேரும். அதுக்கு தான் அவர் சொல்றார், வேற எதுக்கு சொல்றார்? என்ன மாதிரி இருந்தேன்னா என் கூட நீ இருக்கலாம், என்ன மாதிரி இல்லைன்னா நீ என் கூட இருக்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். நம்மளை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னதற்கு ஒரே காரணம் அதுதான். என்ன மாதிரி இருந்தேனா என் கூட இருக்கலாம், என்ன மாதிரி நீ இல்லைன்னா நீ ஒளிஞ்சுக்குவே. நீ ஒளியிற ஆளா இருக்கக்கூடாது, என்னை சந்திக்கிற ஆளா நீ இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாகின்ற. அப்ப இந்த இடத்தில் மூன்றாவது காரியம், நம் ஆண்டவரை போல மாறணும். ஆண்டவரை போல மாறணும். பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்த நோக்கமே அதுதான் தெரியுமா? வாசித்து பாருங்க, ரோமருக்கு எழுதுன நிறுவம் 8:29 வாசிங்க. ரோமருக்கு எழுதுன நிறுவம் 8:29
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
அவர்களை
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்.
அதுக்குதான் நம்மளை முன் குறிச்சார். தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பிதா சொன்னார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலை இழந்தாங்க, ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவை முதற் பேரானவராக்கினார். அப்படின்னா என்ன? மறுபடியும் தேவ சாயலை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அவரே முதல் பேரானவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபம், தேவனுடைய சாயலை இந்த உலகத்தில் காமிச்சார். மரித்தார், உயிரோடு எழுந்தார். தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு தமது சாயலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். பிதாவின் சாயலை இயேசு கிறிஸ்து காமிச்சார், இயேசு கிறிஸ்துவின் சாயலை நம்ம காட்டணும். ஆமேன். பிதாவின் சாயலை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்து காமிச்சாரு, இயேசு கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்தில் மனிதனாகிய நாமும் காட்டணும். அதைத்தான் சொல்றேன். அப்படி இருந்தாதான் பிதாவோடும் குமாரனோடும் போய் பரலோகத்தில் வாழ முடியும். அதற்கு இன்னொரு அடையாள வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவான் 3:1 முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று,
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று
அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே
நம்மையும் அறியவில்லை.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும்போது
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ,
நல்ல கவனிங்க, அவர் பேரில் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்
அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்.
எங்க கொண்டு வந்து நிக்க வைக்கிறார் பாருங்கள். இந்த வசனம் எந்த பின்னணியில் எந்த போக்கஸ்ல சொல்லப்படுதுன்னு பாருங்க. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிருபை. கிருபையாய் நமக்கு அவன் மேல் நம்ம மேல வச்ச அன்பினால் அதை செஞ்சிருக்கிறார். இரண்டாவது வசனம் பாருங்க, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, அவருடைய வருகையின் நேரத்தை மென்ஷன் பண்றார், அவர் வெளிப்படும் போது நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருந்தால்தான் அவரை சந்திக்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். இதுல நம்பிக்கை இருந்தா, நம்பிக்கையுள்ளவன் எவனும் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நானும் அவர மாதிரி இருந்தாதான் அவரை சந்திக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தங்களை சுத்தம் பண்ணிக்குவாங்க, இல்லாதவங்க இஷ்டம் போல இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியத்தினுமே நம்பிக்கையுள்ளவன் எவனும், கம்பல்ஷன் கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிறார் நம்பிக்கை இருக்குதா? நம்மளை பரலோகத்தில் சேர்க்க போறான்னு நம்பிக்கை இருக்குதா? அது இருந்துச்சுன்னா நீங்களும் அவரை போல சுத்திகரிக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தா செய்யலன்னு விட்டுருங்க. ஆப்ஷன், இந்த நம்பிக்கை இருந்தா சுத்திகரித்து ஆயத்தமாகுங்கள். ஆகினால இன்னைக்கு நம்ம கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் சாயல், பிதாவின் சாயல் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்மில் வெளிப்படும் பொழுதுதான் அவர் வெளிப்படும் பொழுது அவரை தரிசிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் அவரை சந்திக்க முடியாது. வருகையில் ஆதாமை போல போடி ஒளிய வேண்டியிருக்கும். அவரை சந்திக்க முடியாது. அவர் வருவார், தேடி வருவார், அதை நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம், அது நடக்கும். ஆகினாலே மூணாவது நோக்கம், நம்ம பரலோகம் போகணும்னா அவரை மாதிரியே இருக்கணும். என் ஆண்டவர் பரிசுத்தர், நான் அவரை மாதிரி இருக்கணும். முதல் நோக்கம் காரியத்தை நடக்கிறதுக்கு, ஏதாவது உலக காரியம் நடக்கிறதுக்காக பரிசுத்தமாகிறது. இரண்டாவது காரியம், அவர் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக. மூணாவது நோக்கம், இதுல எதிர்பார்ப்பு இல்லை, என் ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார், அதில் நான் அவரை மாதிரி மாறணும். இது மூன்றாவது நோக்கம். நாலாவது ஒன்று இருக்குது, ஹையஸ்ட் லெவல். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 17:19 வாசிக்கலாம். 17:19,
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அவர்களுக்காக
நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். அற்புதமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தான் சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் இருந்து பிதாவை நோக்கி அந்த முந்தின ராத்திரி வேளையில் அவர் ஜெபிச்சார். அவர் ஜெபித்த ஒரு பகுதி மத்தேயு மார்க்கு லூக்கால் எல்லாம் இருக்குது. என்ன, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இது அவருடைய ஒப்பு கொடுத்தல் சொல்லப்பட்டதுனாலே ஒவ்வொரு சுவிசேஷத்தில் இருக்குது. ஆனால் யோவான் மாத்திரமே அவர் அந்த இடத்துல ஏறக்குறைய 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? சும்மா 5 நிமிஷம் ஜெபம் கிடையாது. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்க இப்படி செய்ய, அதுக்கு 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெண்டு 1 நிமிஷத்துல பிடிச்சிடலாம் அந்த ஜெபத்தை. 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார், ஒப்பு கொடுத்தல. அந்த ஒப்பு கொடுத்தல் அந்த வார்த்தை மாத்திரமே அவர் மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்னார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அதற்கு நடுவிலே ஒரு நீண்ட ஜெபம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. அந்த ஜெபத்தை தான் யோவான் மாத்திரமே தன்னுடைய சுவிசேஷத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 17ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் செய்த அந்த ஜெபத்தை அதனுடைய சுருக்கம் தான் எழுதியிருக்கு. இது கூட ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, சுருக்கம் தான் இது. அதிலே பார்க்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், அவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படுகிற நமக்காக ஜெபிக்கிறார். இப்படி எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு போறார். கடைசி மனுஷன் வரைக்கும், அவருடைய வருகையில் காணப்பட போகிற கடைசி மனுஷன் வரைக்கும் அவர் ஜெபிச்சிட்டார் இந்த ஜெபத்தில். அப்படி ஒரு ப்ராஃபெடிக் பிரேயர். இந்த உலகத்திலே பிறக்க போகிற கடைசி மனுஷன் வரைக்கும் அவர் ஜெபிச்சிட்டார். இந்த ஜெபத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காரியம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது எனக்கு ஒரு நிமிஷம் இதை டைஜஸ்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்குது. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாக்கப்படும்படியாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து எதுக்கு பரிசுத்தமாக்கப்படணும்? அவர் பரிசுத்தத்தில் பூரணமானவர், நிகரற்ற பரிசுத்தர். ஆனா அவர் சொல்றாரு, அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். எதுக்காக? அதுல ஒரு நோக்கம் இருக்குது. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாக்கப்படும்படியாக. இந்த நோக்கம் தான் ஹையஸ்ட் லெவல். இந்த பரிசுத்தத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற டிக்ளேர் பண்ற காரியத்திலே பார்க்கும் பொழுது, அவருக்கு என்று சுயநலமாய் இங்க ஒண்ணுமே கிடையாது. யோசுவாவின் காலத்திலே நடந்த பரிசுத்தத்தில் முழுக்க முழுக்க சுயநலம் நடந்திருந்துச்சு. நாளைக்கு அற்புதம் நடக்கணும், யோர்தான் பிளக்கணும், அதுக்காக பரிசுத்தம். 2வது காரியம், ஆண்டவரே சொல்றாரு, நான் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க நான் வந்து வாசம் பண்றேன். ஆண்டவருடைய விருப்பத்தை சொன்னாரு, ஆண்டவர் கூட இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பரிசுத்தம். ஆனா இதுல வந்து உலகத்தனமான காரியம் இல்லை, ஆண்டவர் கூட இருக்கணும், நல்ல நோக்கம் தான் இது. 3வது காரியம் அதை விட கொஞ்சம் பெட்டரானது, என் ஆண்டவரை போல நாம் மாறணும். அதுலயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அப்பதான் பரலோகம் போக முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளெஸிங் இருக்கதான் செய்யுது. என் ஆண்டவரை போல நான் இருக்கணும், இது 3வது லெவல், நல்ல லெவல். ஆனா இந்த 4வது லெவல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. தனக்கு லாபத்திற்காக, தனக்கு ஆதாயத்திற்காக அவர் ஒண்ணுமே செய்யல இந்த இடத்துல. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவராக்கப்படும்படியாக அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பதாக கேப்ரியல் வந்து மரியாளை சந்திக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். பிறக்கும் பொழுதே அவர் 100க்கு 100 பரிசுத்தர். மரியாளுக்குள் அவர் உருவாக்கப்படும் பொழுதே 100க்கு 100 பரிசுத்தர். பிறக்கும் பொழுதே 100க்கு 100 பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஏன் இடத்துல இப்படி இப்படி ஜெபிக்கணும்? நான் பரிசுத்தத்தில் இருந்தாதான் என்னை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற முடியும். நான் பரிசுத்தம் உள்ளவனா இருந்தாதான் பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை என்னால் எழுப்ப முடியும். நான் பரிசுத்தமா இருந்தாதான் ஒரு பரிசுத்தமான சந்ததியை என்னால் உருவாக்கி கொண்டு வர முடியும். இந்த இடத்தில் அவருடைய பரிசுத்தம் பேசப்படுகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக இயேசு ஜெபிச்சார். அந்த ஜெபம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் இதைத்தான் சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை சேலஞ்ச் பண்ணார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அவ்வளவு பரிசுத்தர், ஏன் என்னை தானே பரிசுத்தமாக்க பரிசுத்தமாக்குகிறேன் சொல்லணும். அதனுடைய நோக்கமே ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவதற்காக. வாசிங்க திருப்பி ஆதியாகமம் முதல் அதிகாரத்துக்கே போவோம். முதல்ல 26-27 படிச்சோம், இப்ப 27-28 படிங்க. முதல் அதிகாரம் 27-28.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி
அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
இந்த பிளஸ்ஸிங் இன்னைக்கு இருக்குது. இந்த இடத்தில் தேவன் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். உண்டாக்கின பிறகு அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப நம்மளை வந்து தேவ சாயலாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கிட்டார். உண்டாக்கின உடனே நமக்கு ஒரு பிளஸ்ஸிங், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு லெவலுக்கு சொல்ல அதையே ரிப்பீட் பண்றேன். அவர்களை தேவ சாயலாக தமது சாயலாக உண்டாக்கினார். நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமது சாயலை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அடுத்த காரியம் என்ன செய்யறாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மளை பிளஸ் பண்றாரு. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் பிளஸ்ஸிங். இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புறது யாரு? தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும். அந்த தேவ சாயலுள்ள ஒரு சந்ததியை பூமியிலே பழுகி பெருக பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? என் சாயலாக ஆதாமே ஏவாள உள்ள நான் படைச்சிட்டேன். இப்போ நீ ஏ சாயல், இப்ப உன் சாயலும் ஏ சாயல் ஒண்ணுதான். இப்ப உன் சாயலின்படி ஒரு கூட்டத்தை எழுப்புங்கிறாரு. பழுகி பெருகு, பூமியை நிரப்பு. இந்த கடைசி நாட்கள் என்ன தேவை தெரியுமா? நம்ம பழுகி பெருகணும். பாவ சந்ததி அல்ல, உலகத்திலே பாவ சந்ததி பழுகி பெருகிட்டு இருக்குது. அசுத்தமான ஜனங்கள் பழுகி பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற என்ன சொல்றது தெரியுமா? ஒரு பரிசுத்த சந்ததியை பழுகி பெருக பண்ணு. பூமியை நிரப்புற மாதிரி ஒரு பரிசுத்த சந்ததியை பழுகி பெருக பண்ணு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? பழுகி பெருகணும். யார் பழுகி பெருகணும்? பரிசுத்த சந்ததி பழுகி பெருகணும். பரிசுத்தம் உள்ள தேவனால் பரிசுத்தம் உள்ள ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்க முடிந்தது. பரிசுத்தமான ஆதாமும் ஏவாளும் தான் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க முடியும். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க முடியும். பரிசுத்த சந்ததியை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் முக்கியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னை நான் பரிசுத்தப்படுத்தினாதான் ஒரு பரிசுத்த கூட்டத்தை என்னால் எழுப்ப முடியும். இயேசு கிறிஸ்துவே இப்படி மென்ஷன் பண்றார்னா நம்ம நிலைமை என்ன? பூரண பரிசுத்தரை இப்படி ஒரு வார்த்தையை சொல்வாரானால் நம்ம காரியம் என்ன? யோசிக்கணும். இன்னைக்கு ஏன் சபை பரிசுத்தம் அடையாமல் இருக்கிறது? ஏன் பரிசுத்த கூட்டம் உலகத்தில் எழும்பாமல் இருக்கிறது? தேவ ஜனங்கள் பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனாலதான் பரிசுத்த சந்ததியை கொண்டு வர முடியல. அதனாலதான் கொண்டு வர முடியல. சபைகள் பரிசுத்தத்திலே வளராத காரணத்தினாலதான் இன்னைக்கு உலகத்தை பரிசுத்தப்படுத்த முடியல. ஊழியக்காரர்களிருந்து விசுவாசிகள் வரைக்கும் தங்களை பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்ளாத காரணத்தினாலதான் உலகத்தை பரிசுத்தப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறது. பரிசுத்த சந்ததியை உருவாக்க முடியாமல் இருக்குது. பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே பரிசுத்தமாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடு அதுதான். அவர் வைத்திருக்கிற முறை அதுதான். அதுக்குதான் அவர் அப்படி ஜெபிச்சார். அவரே அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து ஜெபிக்கிறார்னா நம்ம எவ்வளவு தூரம் பிரயாசப்படணும்? பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டும். அப்ப இந்த நாலாவது நோக்கம் இருக்கிறது ஹையஸ்ட் லெவல். இதுல எனக்கு எந்த லாபம் கிடையாது, எனக்கு எந்த ஆதாயம் கிடையாது, எனக்கு நாளைக்கு காரியம் நடக்கணும் அவசியம் கிடையாது, எனக்கு கர்த்தரின் கூட இருந்து என்னை பாதுகாக்கணுன்றதுக்காக கிடையாது, நான் தேவ சாயலாய் மாறி நான் பரலோகம் போறது அது கூட கிடையாது. அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு, எனக்கு அதுல எந்த காரியமும் கிடையாது. ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவதற்காக நான் பரிசுத்தமாக வேண்டும். ஹையஸ்ட் லெவல், இந்த லெவலுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். முதல் ஸ்டெப்லயே உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க, நாளைக்கு ஏதாவது நடக்கணும், எனக்கு ஏதாவது ஆசீர்வதிக்கணும், இதுக்காக ஜமிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க, இதுக்காகவே பரிசுத்தப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க, தப்பு. போர்த் லெவலுக்கு ஏறி வாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இருந்த செகண்ட் லெவலுக்கு வாங்க, செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுக்கு வாங்க, தேர்ட் லெவல் இருந்த போர்த் லெவலுக்கு வாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இந்த எல்லை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உன்னதமான எல்லை. எல்லாரையும் கர்த்தர் அப்படி கொண்டு வருவார். அதனாலதான் சபைக்கு இந்த செய்தி கர்த்தர் கொடுக்கிறார், சீக்கிரம் இந்த காலங்கள் வரும், உங்களை முதல் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் எழுப்ப போறார். ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்பணும். உங்களுக்கு ஒரு தரிசனம் எழுக்கணும், என்னை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பணும், நான் ஒரு கூட்டத்தை எழுப்பணும், நான் பலுகி பெருகணும், பூமியை நிரப்பணும். எப்படி? தேவ சாயல் எனக்கு வந்திருக்குது, அந்த சாயலை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி நான் கொண்டு வரணும். இந்த தரிசனத்தோடு உங்களை அர்ப்பணிங்க, பரிசுத்த பழுக்க பண்ணிட்டே இருங்க, நிச்சயமாய் கர்த்தருடைய சித்தம் திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த நல்ல காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். பரிசுத்தத்தின் நான்கு எல்லைகள் நம்முடைய வாழ்க்கையில். பரிசுத்தம் என்கிறதை நம்ம ஸ்பெஷலா நினைக்கலாம், ஆனால் அந்த பரிசுத்தத்தில் எத்தனை எல்லைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது அடிமட்டமான முதல் எல்லையை தாண்டியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன, நாளைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வாங்கிக்க பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது, இன்னைக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து பாவரிக்க பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறது, நாளைக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணுமே, எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணுமே, இந்த பிரச்சனையை மாத்தணுமே, இதுக்காக உட்கார்ந்து 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 ஜெபிச்சு தங்களை பரிசுத்தப்படுத்துறது. தவறான பரிசுத்தம், தவறான நோக்கம். பரிசுத்தம் என்னமோ ஆகிறது உண்மைதான், காரியம் என்னமோ நடக்கிறது உண்மைதான். யோர்தான் பிளக்கும், காணல கால வைக்கலாம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் நோக்கம் சரியில்லையே, சுயநலம், சுயநலம், சுயநலத்தோடு பரிசுத்தமாகிறது நிறுத்துங்க. ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக கூட பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தை நிறுத்துங்க. அப்படி நீங்க இருப்பீங்கன்னா நாளைக்கு காரியம் நடந்த உடனே திருப்பி நீங்க பழைய சாக்கடையிலே போயிடுவீங்க. பரிசுத்தம் நிக்காது உங்க வாழ்க்கையில். ஒரு காரணத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு உலகத்தனமான நோக்கத்தோடு உங்களை பரிசுத்தப்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் பரிசுத்தம் அந்த சூழ்நிலை மாறின உடனே கண்டிப்பாக இழந்துருவீங்க, உங்களால் நிக்க முடியாது. நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை விட கொஞ்சம் பெட்டர், என் ஆண்டவர் என் கூட இருக்கணும். இது கொஞ்சம் நல்ல விஷயம், ஆண்டவர் என் கூட இருக்கணும். அவர் கூட இருக்கணும்னா நான் பரிசுத்தமா இருக்கணும். என்னிடத்தில் அசுசியான ஒரு காரியத்தை கண்டு அவர் என்னை விட்டு விலகி போகாதபடி என் பாளையமாகிய அவருடைய பாளையமாயிருக்கிற என் சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கணும்ன்றதுக்காக பரிசுத்தம் அடையிறது, இது கொஞ்சம் பெட்டர். அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், பாதுகாப்பு. மூணாவது, அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரை போலவே நம்மளை மாத்தணும்னு நினைக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நான் ஆண்டவரை போல மாறணும். என்னை படைத்த ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர் பரிசுத்தர். நான் அவரை மாறி இருக்கணும். நான் அவருடைய பிள்ளை, அவரை மாறி நான் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் பெட்டர். இதுல கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவரை மாதிரி இருக்கிறவன் தான் அவர் வரும்பொழுது பரலோகத்துக்குள்ள போக முடியும். அவரை மாதிரி இல்லாதவன், அந்த சாயலை இழந்தவன், அவர் வரும்பொழுது ஓடி ஒளிஞ்சுக்குவான். ஆதாமுடைய நிலைமை தான் வரும். அவர் வருவார், தேடிட்டு வருவார். அன்னைக்கு தேடி வந்தது போலவே இன்னைக்கு தேடிதான் வருவார் அவர். அன்னைக்கு அவன் ஒளிஞ்சது போலவே சாயலை இழந்தவங்கள ஓடி ஒளிஞ்சிருவாங்க, நிக்க முடியாது. பரலோகம் கிடைக்கும். மூணாவது காரியம், பரிசுத்தத்தினாலே அவரை போல நம்ம இருக்கும்போது பரலோகம் கிடைக்கும். ஆனா நாலாவது ஒண்ணு இருக்குது, இதுதான் உன்னதமான தேவ திட்டம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவளாக்கப்படும்படியாக அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னவர் இப்ப சொல்றார், என்னை நானே பரிசுத்தப்படுத்துறேன். ஏன் இந்த இடத்தில் அவர் இப்படி கேட்கணும்? அவர்களும் சத்தியத்தினால் பரிசுத்தம் உள்ளவர்களாக்கப்படும்படியாக நான் ஒரு பரிசுத்த சந்ததியை பிறப்பிக்க வேண்டும். அதுக்காக நாம் பரிசுத்தமாகணும். தேவ சாயலாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து சொன்னார், இதே சாயல்ல நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அந்த பரிசுத்த சாயல் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படி ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். ஆனா அவங்க அதை செய்ய முடியல. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவ சாயலை கொடுத்திருக்கிற பிதா சொல்லுகிறார், இப்பொழுது இந்த பரிசுத்த சந்ததியை நீங்கள் உருவாக்குங்க. ஆதாமும் ஏவாளும் செய்ய தவறிவிட்ட அந்த பரிசுத்த சந்ததியை, உருவாக்க முடியாமல் போய்விட்ட அந்த பரிசுத்த சந்ததியை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் உருவாக்குங்க. அதை உருவாக்கணும்னா நாம் பரிசுத்தமாக பட வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் தான் பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். மற்றவனால் உருவாக்க முடியாது. அவன்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். அவன்தான் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியும். மற்றவனால முடியாது. பரிசுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவசியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆயத்தமாக வேண்டும். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுங்கள், ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுங்கள். அதற்கு நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால்தான் ஆவிக்குரிய சந்ததியை எல்லா இடத்திலையும் பெற்றெடுக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு உன்னதமான சத்தியத்தை எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, பரிசுத்தத்தில் எத்தனை எல்லைகள் இருக்கிறது என்பதை எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் வெளியரங்கமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவு தவறான நோக்கத்தோடு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம் என்பதையும் எங்களுக்கு புரிய வச்சு அப்பா, நீங்க எதிர்பார்க்கிற இந்த உன்னத நோக்கத்திற்கு, இந்த உன்னத திட்டத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த முதல் எல்லையிலேயே நான் நிக்க கூடாதப்பா, என்னை இரண்டாவது எல்லைக்குள்ள கொண்டு போக. ஆண்டவரே இரண்டாவது எல்லையிலேயே நான் நிக்க கூடாது, நான் மூணாவது எல்லைக்கு நான் போனோம், நான் மூணாவது எல்லையிலேயே நான் நிக்க கூடாது, என்னை உன்னதமானத நாலாவது எல்லைக்குள்ள நான் போன. ஆண்டவரே என்னை அடுத்த எல்லைக்கு, அடுத்த எல்லைக்கு என்னை கொண்டு போக, நாலாவது எல்லை வரைக்கும் என்னை கொண்டு போக. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் இடத்துல வாஞ்சியுங்கள், ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். அந்த எல்லைக்குள் போக முதல் எல்லையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, ஏறுங்க ஏறுங்க, பரிசுத்தத்தின் உன்னதமான நோக்கத்திற்குள் ஏறுங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு நேராக எழும்பி வாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி தேவ திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியும். மற்றவங்க யாராலும் நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த உன்னதமான திட்டத்திற்கு, ஆண்டவருடைய திட்டத்திற்குள் நாம் எழும்பி வர வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தியானியுங்கள், திரும்ப திரும்ப யோசியுங்கள். இதை நீங்க திரும்ப திரும்ப கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். இதை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு சத்தியம் இது. தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். அதுதான் இன்றைய தேவை, மிகப்பெரிய தேவை இதுதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே தீவிரமாய் நிறைவேறுவதாக. என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொன்னீங்களே, எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும், வெறுமையாய் திரும்பிவிடக் கூடாது. எங்களுக்குள் இந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்பா. நாங்கள் பூரணமான நிலைமைக்குள் கடந்து வர, நாலாவது எல்லைக்குள் வர எங்களுக்கு உதவி செய். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எங்கள் மேல வச்சிருக்கிறீங்க. அதற்காக எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுமந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.